அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 9 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவின் புதிய மத்திய அரசு பதவியேற்ற நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில் கோடி காட்டப்பட்டிருக்கும் அரசின் திட்டங்கள் பற்றி ஒரு பேட்டி.
தீவிரமான மாற்றங்கள் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா அரசும் அவர்களுடைய நாடாளுமன்ற தொடக்கத்தில் நடத்துகின்ற இந்த குடியரசுத் தலைவர் உரையை இவர்களும் நடத்தியிருக்கிறார்கள்.
இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதில் சுற்றுலா சென்ற மாணவர்கள் மூழ்கி இறந்த சம்பவம் குறித்த செய்தி. இலங்கையில் காணாமல் போனோர் நிலை குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது விசாரணைகளை நிறைவு செய்திருப்பது பற்றிய செய்தி. நிகழ்ச்சியின் நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், ஜெயபிரகாஷ், நல்லசாமி.
துரித பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான தமது திட்டத்தை அறிவித்திருக்கின்ற இந்தியாவின் புதிய அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சற்றேனும் பொறுத்துக்கொள்ளாத தமது அணுகுமுறை குறித்தும் வாக்குறுதி அளித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க பிரகடனத்தை வாசித்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, அடுத்த 8 ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர், மின்சாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்.
To assert our economy into a high growth path, rein in inflation.
பணவீக்கத்தை கையாளவும், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும், 100 புதிய நகரங்களை உருவாக்கவும் அரசாங்கத்திடம் உள்ள திட்டங்களை குடியரசுத் தலைவர் அறிவித்தார். இந்தியாவின் வணிக மற்றும் பங்குச்சந்தை முக்கியஸ்தர்கள் இந்த உரையை வரவேற்றிருக்கின்றனர். ஆனால் எதிரணியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிராகரித்திருக்கிறது.
பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தானிய தாலிபான்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். அந்த தாக்குதலில் ஈடுபட்ட 10 தீவிரவாதிகள் உட்பட இதில் குறைந்தது 28 கொல்லப்பட்டுள்ளார்கள். தீவிரவாதிகளின் எண்ணம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானிய பிரதமரின் பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு தமது தலைவர் அமெரிக்காவின் ஆளில்லா தாக்குதல் விமானம் மூலம் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று பாகிஸ்தானிய தாலிபான்கள் கூறியுள்ளார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏராளமான ஆயுதங்களை ஏந்திச் சென்ற துப்பாக்கிதாரிகள் சரக்கு விமானங்கள் மற்றும் தனியார் விமானங்கள் செல்லும் பகுதிக்குள் அதிரடியாக புகுந்து தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் சில வெளிநாட்டு தீவிரவாதிகள் ஈடுபட்டிருந்ததாக பாகிஸ்தானிய பிரதமரின் பேச்சாளர் கூறுகின்றார்.
வடகொரியாவின் மனிதுரிமை மீறல்கள் நிலவரம் தொடர்பில் கண்காணிப்பதற்காக தென்கொரியாவில் ஐநா அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிடும் எந்த ஒரு நபருக்கும் கருணையற்ற தண்டனை அளிக்கப்படும் என்று வடகொரியா அச்சுறுத்தியிருக்கிறது. இப்படியான ஐநா அலுவலகம் அவதூறுகளின் குகையாக இருக்கும் என்று வடகொரியாவின் அறிக்கை கூறுகின்றது. ஐநா அலுவலகத்தை அமைக்க முனைவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்ற வடகொரியா ஐநாவின் பணியாளர்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது. வடகொரியாவில் திட்டமிட்ட பரவலான மனிதுரிமை மீறல்கள் நடந்து வருவதாக ஐநாவின் அறிக்கை கூறியிருந்த நிலையில் ஐநாவின் கோரிக்கையின்படி அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கு தென்கொரியா ஏற்கனவே இணங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ரஷ்ய செய்தியாளர் ஆனா பொலிட்டிகோவ்ஸ்காயா அவர்களை கொலை செய்தனர் என்னும் குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ள இருவருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதே கொலையில் தொடர்புடைய வேறு 3 12-20 வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் செச்சன்யா மீது ரஷ்யா தொடுத்த போர் ஆகியவை குறித்து கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருந்த செல்வி பொலிட்டிகோவ்ஸ்காவியா ஒரு புலனாய்வு செய்தியாளராக பணியாற்றினார். கடந்த 2006 அவர் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு லிப்டில் அவர் பயணித்துக் கொண்டிருந்தபொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை கொலை செய்யச் சொல்லி யார் உத்தரவிட்டது என்பது கண்டுபிடிக்கும் வரை தமது போராட்டங்கள் தொடரும் என்று உறவினர்கள் கூறியுள்ளார்கள்.
ஸ்கொட்லாந்து சுதந்திரம் தொடர்பான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு இன்னும் 100 இருக்கின்ற நிலையில் சுதந்திரத்தை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் தமக்கான ஆதரவை திரட்டும் பிரச்சாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ஸ்கொட்லாந்து தலைநகர் எடின்பரோவில் இன்று கூடிய 100 சுதந்திரத்தை ஆதரிக்கும் வகையில் ஆங்கிலத்தில் எஸ் என்ற வார்த்தையை பிரதிபலிக்கும் வகையில் கூடி நின்றனர். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உள்ள மூன்று பிரதான அரசியல் கட்சிகளும் ஸ்கொட்லாந்து தனியாக பிரிந்து சென்று சுதந்திர நாடாவதை எதிர்க்கின்றன. ஸ்கொட்லாந்து தொடர்ந்தும் ஐக்கிய ராஜ்யத்துடன் சேர்ந்தே இருக்குமானால் அந்த பிராந்தியத்துக்கு மேலதிக அதிகாரங்கள் பகிரப்படும் என்று இந்த கட்சிகள் கூறுகின்றன.
லிபியாவின் பிரதமராக கடந்த மாதம் பதவியேற்றது செல்லாது என்று அறிவித்துள்ளதை அந்த பிரதமர் அகமது மைதி வரவேற்றுள்ளார். அந்த பதவியேற்பு சட்டவிரோதமானது என்று கூறி லிபிய உச்சநீதிமன்றம் அவரது பதவியை ரத்து செய்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் புதிதாக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி அரசின் கொள்கை திட்டங்களை கொண்ட குடியரசுத் தலைவர் உரை இன்று இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியால் நாடாளுமன்றங்களின் இரு அவைகளின் கூட்டத்தொடரில் நிகழ்த்தப்பட்டது என்பதை செய்தி அறிக்கையிலேயே கேட்டோம். புதிய அரசின் கொள்கை திட்டமாக கருதப்படும் இந்த உரையில் புதிய அம்சங்கள் ஏதும் இடம்பெற்றிருக்கிறதா என்று டெல்லியில் உள்ள மூத்த செய்தியாளர் வி எஸ் சந்திரசேகர் அவர்களை கேட்டேன்.
தீவிரமான மாற்றங்கள் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா அரசும் அவர்களுடைய நாடாளுமன்ற தொடக்கத்தில் நடத்துகின்ற இந்த குடியரசுத் தலைவர் உரையை இவர்களும் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முறை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பொது தேர்தலுக்கு பிறகு மக்களவையில் கொடுக்க வேண்டப்படுகின்ற ஒரு உரையாக இருக்கின்றது. அதனால் இதில் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் இந்த உரையில் அதிகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களை பற்றி சிறு குறிப்புகள் உள்ளன. இருந்தாலும் அந்த இந்த தேர்தலே ஒரு தேர்தல் எலெக்ஷன் ஆஃப் ஹோப் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு நிறைய ஆசை அபிலாஷைகள் இருந்திருக்கிறது. அதை அவர்கள் இந்த வாக்கெடுப்பு மூலம் காட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த அரசு அவர்களுக்காக நிச்சயமாக தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனால் புதிய அரசாங்கம் புதிய நீங்கள் சொன்னது போல பொது தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து முதன் முதலாக பட்ஜெட்டுக்கு முன்னால் வருகின்ற இந்த குடியரசுத் தலைவரின் உரை என்பதால் அதிலே வரப்போகின்ற இந்த பட்ஜெட்டிலே வர இடம்பெறப் போகின்ற திட்டங்கள் குறித்தோ அல்லது இவர்கள் எடுக்கப் போகின்ற இந்த ஐந்தாண்டு காலத்தில் எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் பற்றிய ஒரு முன்கூட்டிய ஒரு கட்டியம் கூறுகின்ற வகையில் ஏதாவது அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் இல்லை என்று நினைக்கிறீர்களா?
அப்படி இல்லை என்று சொல்ல மாட்டேன். குறிப்பாக கட்டியம் கூறும் வகையில் ஒரு சில வார்த்தைகளை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், பொருளாதாரத்தில் இப்போது பொருளாதாரம் இருக்கின்ற நிலையையும் குறித்து அதை கோரித்து காட்டிவிட்டு பிறகு இந்த உரையில் அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்திய பொருளாதாரம் இரண்டு வருடங்களாக ஜிடிபி குரோத் என்று சொல்லப்படும் வளர்ச்சி 5 விழுக்காடுகளுக்கு கீழ் உள்ளதால் அதை மறுபடியும் ஒரு முன்னேற்ற பாதையில் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் செலுத்துவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹை குரோத் பாத், அதாவது உயர்ந்த வளர்ச்சி, விலை கட்டுப்பாடு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் உள்நாட்டு வெளிநாட்டு இரண்டு முதலீடுகளையும் அவர்கள் வரவேற்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இதனுடன் அவர்கள் எடுத்து வைக்க போகும் கொள்கை ஒரு துல்லியமாகவும் ஒரு பாரபட்சமின்றி இருக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். அதை தவிர வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் ஓரளவுக்கு டாக்ஸ் ரெஜீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த டாக்ஸ் ரெஜீம், அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். இந்த டாக்ஸ் ரெஜீம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு எதிரியாக செயல்படாது, முதலீட்டுக்கோ அல்லது வளர்ச்சிக்கோ எதிரியாக செயல்படாது என்று கூறியிருக்கிறார்கள். மற்றும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், ஒரு நாடு முழுவதும் ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்ற ஒரு வரியை கொண்டு வருவதற்கு கடந்த அரசும் செயல்பட்டு கொண்டிருந்து அந்த வரி விகிதத்தை எப்படி கொண்டு வரலாம் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள்.
பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் அதாவது ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனைகள் இதில் ஏதாவது தெரிகிறதா?
அரசியல் ரீதியாக அவர்கள் வலியுறுத்தும் விஷயங்கள் இதில் பொதுவாக இல்லை. எக்ஸப்ட் இதை தவிர ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு என்ற அந்த வரியில் அவர்கள் சொல்லியிருக்கின்றால், பயங்கரவாதம் எக்ஸ்ட்ரீமிசம், கலவரங்கள் இதையெல்லாம் அதற்கெல்லாம் இவர்கள் அதை எல்லாத்தையும் இவர்கள் ஒடுக்க போவதாக சொல்கிறார்கள். அதாவது ஜீரோ டாலரன்ஸ் என்று அதை சகிப்புத்தன்மை அறவே இருக்காது. அதில் ஒரு வார்த்தை என்னவென்றால் மத கலவரங்களை இரும்பு கரத்தோடு ஒடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். இதில் முக்கியம் என்னவென்றால் மத கலவரம் என்பது இரு பக்கமும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியும் செய்யலாம் அல்லது சிறுபான்மையும் செய்யலாம். அதனால் அவர்கள் இதில் நியூட்ரலாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னவென்றால் சிறுபான்மையர்களும் சிறுபான்மையினரையும் வளர்ச்சியில் ஒரு பங்குதாரராக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
டெல்லி செய்தியாளர் வி எஸ் சந்திரசேகர். வட இந்திய மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா சென்றிருந்த ஆந்திர மாணவர்கள் 20 மேற்பட்டோர் அணைக்கட்டிலிருந்து திடீரென்று தண்ணீர் திறந்துவிடப்பட்ட போது ஏற்பட்ட நீரெழுச்சியில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் நீர் எழுச்சியில் அடித்து செல்லப்பட்ட 24 மாணவர்களை தேடும் பணியில் இதுவரை 4 மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த ஆற்றின் குறுக்காக கட்டப்பட்டுள்ள ஒரு அணையிலிருந்து தண்ணீர் வெளியிடப்பட்டதால் தான் இந்த நீர் எழுச்சி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் புகைப்படம் எடுக்க அந்த நீர் எழுச்சி ஏற்படும் சமயத்தில் அந்த மாணவர்கள் அவர்களது பேருந்திலிருந்து இறங்கியிருந்தனர். ஆந்திரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 48 பேர் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பிரபல சுற்றுலா தளமான மணாலிக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது அம்மாநில தலைநகர் ஷிம்லாவிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மண்டி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதற்கு முன்பு சரியான எச்சரிக்கை அளிக்கப்படாதது ஏன் என்று கண்டித்து ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை அணையில் பணிபுரிந்து கொண்டிருந்த 3 அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பில் ஒரு உயர்மட்ட குழு விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சர் விர்பத்ரா சிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த அணையிலிருந்து தண்ணீர் வெளியிடப்படுவது தினமும் நடைபெறும் ஒரு செயல் என்றும் அது உள்ளூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் சம்பவம் இடம்பெற்ற மண்டி மாவட்ட ஆணையர் தேவேஷ்குமார் பிபிசியிடம் தெரிவித்தார்.
और आइडिया नहीं होगा कि भाई यहां पर इस प्रकार से पानी छोड़ा जाता है.
அந்த மாணவர்கள் புகைப்படம் எடுக்க ஆற்றிற்கு நடுவே சென்றுள்ளனர். அந்த அணையிலிருந்து தண்ணீர் வெளியிடப்படுவது வழக்கமான விவகாரம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை எச்சரிக்கை ஒலி வழங்கப்பட்ட பின்னர் அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும். அவர்கள் வெளியூரிலிருந்து வந்திருப்பதால் அவர்களுக்கு இது குறித்து எந்த தகவலும் இல்லை. இன்று மாலை வரை 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தண்ணீரில் ஏதேனும் சடலங்கள் மிதந்தனவா என்று இன்று தேடி வந்தோம். ஆனால் சடலங்கள் கீழே சேற்றில் சிக்கியிருப்பது போல தெரிகிறது. மீண்டும் நாளை காலை 7 அளவில் தேடும் பணி துவங்கும் என்றார் அப்பகுதி மாவட்ட ஆணையர் தேவேஷ்குமார். தண்ணீர் திறந்துவிடப்படுவதற்கு முன்னர் எச்சரிக்கை ஒலி வழங்கப்பட்டது என்று அதிகாரிகள் கூறினாலும் நேற்று எந்த எச்சரிக்கை ஒலியும் வழங்கப்படவில்லை என்று அந்த மாணவர்களுடன் பயணித்த உதவி பேராசிரியர் கிரண் தெரிவித்துள்ளார். பிபிசியிடம் பேசிய அவர் அந்த மாணவர்கள் கரையோரத்தில் புகைப்படம் பிடித்துக் கொண்டிருந்தனர் என்றும் யோசிக்கக்கூட நேரம் போதாத சில நொடிகளில் தண்ணீர் அதிக உயரத்துக்கு எழும்பியதாகவும் உடனே கரையோரம் இருந்த மாணவர்கள் கீழே விழுந்து அலைகளால் மூழ்கப்பட்டனர் என்றும் மாணவர்களுடன் பயணித்த உதவி பேராசிரியர் கிரண் தெரிவித்துள்ளார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்து கைதான தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இந்திய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் கூடியுள்ளதை முன்னிட்டு இலங்கையின் பாதுகாப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 78 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ட்விட்டர் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். இந்திய அரசாங்கத்தினால் 13 இலங்கை மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள அவர் இந்திய பாதுகாப்பில் உள்ள ஏனைய இலங்கை மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும் தமது ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம், நெடுந்தீவு மற்றும் தலைமன்னாராகிய கடற்பரப்பில் இருவேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட 82 மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை மற்றும் மன்னார் மாவட்ட நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ள நிலையிலேயே அந்த மீனவர்களை விடுதலை செய்வது பற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ட்விட்டர் மூலமான அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது. எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த போது நெடுந்தீவு கடற்பரப்பில் 32 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததாக முதலில் வந்த தகவல்கள் தெரிவித்திருந்தன. எனினும் நேற்று மாலையில் அவர்கள் அனைவரும் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டதும் 36 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதேவேளை தலைமன்னார் கடற்பரப்பில் 46 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் ஊர்காவற்றுறை மற்றும் மன்னார் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தனர். நெடுந்தீவில் கைது செய்யப்பட்டவர்களை வரும் 20 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதிபதியும் தலைமன்னாரில் கைது செய்யப்பட்டவர்களை வரும் 16 தேதி வரை தடுத்து வைக்குமாறு மன்னார் மாவட்ட நீதிபதியும் உத்தரவிட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம். இலங்கையில் போர்க்காலத்தில் காணாமல் போனோர் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை கமிஷனின் அமர்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிந்தது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 2 அமர்வு இன்றுடன் முடிவடைந்தது. ஆரையம்பதி பிரதேச செயலக மண்டபத்தில் இன்று நடைபெற்ற இறுதிநாள் அமர்வின் போது சாட்சியம் அளிக்கவும் புதிதாக முறைப்பாடுகளை பதிவு செய்யவும் பெண்கள் உட்பட 100 மேற்பட்டவர்கள் அங்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த பிரதேசத்தில் ஆட்கள் காணாமல் போன சம்பவங்கள் மற்றும் கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் விடுதலை புலிகள், இராணுவம், டெலோ என சந்தேகங்களை தமது சாட்சியங்களிலும் முறைப்பாடுகளிலும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ் முஸ்லிம் இன வன்முறைகளின் போது தமிழர்கள் காணாமல் போன சம்பவங்கள் மற்றும் கொல்லப்பட்ட சம்பவங்களில் முஸ்லிம்களை தொடர்புபடுத்தும் வகையிலும் சிலர் சாட்சியமளித்தார்கள். 1990 புதுக்குடியிருப்பு கிராமத்தில் 21 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சாட்சியமளித்த தயாலினி தேவராஜ்.
மீட்டிங் கூட்டிக் கொண்டு போனவங்க
காலையில் அறிஞர் நாங்கள் முஸ்லீம் ஆகணும்னு சொல்லி கரகியா பேரை கொண்டு போய் கண்ணையும் கட்டி கையையும் கட்டி கடற்கரையில் வெட்டினேன். தப்பி வந்து ஓடி வந்தாங்க விரிக்காங்க.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள கூட்டு கட்சிகளின் ஒன்றான டெலோ மீது குற்றம் சுமத்தியும் சிலர் சாட்சி அளித்தார்கள். கிராம சேவை அதிகாரியான தனது தந்தை விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக சந்தி வழியைச் சேர்ந்த விவேகானந்தன் ஞானதாசன் தனது சாட்சியத்தில் கூறினார்.
என்று
சாட்சிகள் தமது சாட்சியத்தில் கூறினார்கள். கடந்த 4 காத்தான்குடி மற்றும் ஆரையம்பதி ஆகிய இடங்களில் நடைபெற்ற 2 அமர்வின் போது 195 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும் 202 புதிய முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பராக்கிரம பரணகம விசாரணையின் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். குருக்கள் மடம் என்னுமிடத்தில் 165 முஸ்லிம்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம்களினால் வழங்கப்பட்ட சாட்சியங்கள் தொடர்பாக அவரிடம் கேட்டபோது
உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தால் அதை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கு முடியாது. சரியான ஆதாரங்களுடன் தான் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். வெறும் வாய் மூலமான சாட்சியங்களை வைத்துக் கொண்டு செய்ய இயலாது
என்றும் தெரிவித்த அவர், சாட்சிகள் இல்லாமல் சட்டத்தை இயக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இனி இலங்கை தொடர்பான ஒரு பன்னாட்டு செய்திக்குறிப்பு. மோதல்களின் போது பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கான உலக மாநாடு லண்டனில் நாளை ஆரம்பமாகின்றது. இந்த மாநாட்டில் இலங்கை பங்கெடுக்காது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
மோதல்களின் போது பாலியல் வன்முறைகள் நடப்பதை தடுக்கும் நோக்குடன் நடத்தப்படும் உலகளாவிய மாநாடு நாளை செவ்வாய்க்கிழமை லண்டனில் தொடங்குகின்றது. 100 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1000 மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டை பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சம் ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையமும் சேர்ந்து ஏற்பாடு செய்துள்ளன. 4 நாள் நடக்கின்ற இந்த மாநாட்டில் இலங்கை கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு இலங்கை அழைக்கப்பட்டதா என்று லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் துணை தூதர் நெவில் டி சில்வாவிடம் பிபிசி வினவியது.
We have inquired from the Foreign and Commonwealth Office in London.
இல்லை, இலங்கை அழைக்கப்படவில்லை. நாங்கள் இது பற்றி பிரிட்டிஷ் அரசின் வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் அலுவலகத்திடம் விசாரித்த போது, இந்த மாநாட்டுக்குரிய பிரகடனத்தை அங்கீகரித்திருக்கின்ற 149 நாடுகள் மட்டுமே மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக பதில் கூறப்பட்டது. அதனால் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற துணை தூதரிடம், அப்படியென்றால் இலங்கை எதற்காக மாநாட்டின் பிரகடனத்தை அங்கீகரிக்கவில்லை என்று பிபிசி மீண்டும் வினவியது.
That's not a question I can answer because it has not done so. Neither has China, neither has Russia, nor has India.
அந்த கேள்விக்கு பதில் கூறினால் முடியாது. சீனாவோ ரஷ்யாவோ, ஏன் இந்தியா கூட அந்த பிரகடனத்தை அங்கீகரிக்கவில்லை. உலகில் சுமார் 50 நாடுகள் இந்த பிரகடனத்தை அங்கீகரிக்கவில்லை. நாங்கள் மாநாட்டில் பங்கு பெற்ற விரும்பினோம், ஆனால் பிரகடனத்தை அங்கீகரிக்காத நிலையில் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது என்றார் ஐக்கிய ராஜ்யத்துக்கான இலங்கையின் துணை தூதர் நெவில் டி சில்வா.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். பிரிட்டனில் ஆசிய பூர்வீகம் கொண்டவர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் பர்மிங்ஹாம் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் கடும்போக்கு இஸ்லாமிய குழுக்களின் கை ஓங்குகிறது என்று புகார்கள் வந்ததை அடுத்து விசாரணைகளை நடத்தியுள்ள பள்ளி கல்வி கண்காணிப்பு அமைப்பான ஆப்ஸ்டெட் சில பள்ளிகளில் அச்சுறுத்தும் கலாச்சாரம் காணப்படுவதாக கூறியிருக்கிறது. இந்த முடிவை சில பள்ளிக்கூடங்கள் முன்கூட்டியை நிராகரித்திருக்கின்றன. இதுகுறித்த பிபிசி தகவல்கள் அடங்கிய குறிப்பை தமிழ் தருகிறார் சாதாத்.
பர்மிங்ஹாமில் இருக்கின்ற 21 பள்ளிக்கூடங்களில் தாம் நடத்திய விசாரணைகளில் கண்டறியப்பட்ட சில விஷயங்கள் பெரும் அதிர்ச்சியும் கவலையும் தருவதாக இருக்கிறது என பள்ளிக்கல்வியின் தரத்தை கண்காணிப்பதற்கான அமைப்பான ஆப்ஸ்டெட்டின் தலைவர் சர் மைக்கேல் வெல்ஷா கூறியிருக்கின்றார்.
Some of our findings are deeply worrying and in some ways quite shocking. In the most serious cases, a culture of fear and intimidation has taken grip.
நாங்கள் கண்டறிந்த சில விஷயங்கள் ஆழமான கவலைக்குரிய விஷயங்களாக இருக்கின்றன. சில விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாகவும் இருக்கின்றன. மோசமான சூழ்நிலை காணப்படுகின்ற சில பள்ளிகளில் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அச்சுறுத்தப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்து வருகிறது. ஆளுநர்கள் பள்ளிக்கூடத்தின் அன்றாட நிர்வாகத்தில் அளவுக்கு அதிகமாக தலையிட்டு தலைமை ஆசிரியர்களின் செயற்பாடுகளை குலைக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. குறுகிய கண்ணோட்டம் கொண்ட மத அடிப்படையிலான சித்தாந்தத்தை திணிக்கின்ற வகையிலான திட்டமிட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது என்றார் மைக்கேல் வெல்ஷா. தமது பள்ளியில் கல்வித்தரத்தின் நிலை ஏற்கக்கூடியதாக இல்லை என்று ஆப்ஸ்டெட் கூறியிருப்பது தவறு என சில பள்ளிக்கூட நிர்வாகிகளும் அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் தெரிவித்திருக்கின்றனர். அரசாங்க பள்ளிக்கூடங்களுடைய நிர்வாகத்தை கடும்போக்கு முஸ்லிம் குழுக்கள் கையில் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் பாடத்திட்டத்தையும் திணிக்கின்றன என்று குற்றம் சாட்டுகின்ற மொட்டை கடிதம் ஒன்றின் விவரங்கள் கடந்த மார்ச் மாதம் வழியாக இந்த விவகாரம் ஆரம்பித்திருந்தது. இஸ்லாமிய குழுக்களுக்கு ஆதரவானவர்களை பள்ளிக்கூடங்களை நிர்வகிக்கும் அறக்கட்டளைகளில் ஆளுநர்களாக தேர்ந்தெடுக்கச் செய்து பின்னர் பள்ளிக்கூடத்தின் தலைவர்களை மாற்றி அந்த இடத்தில் மதவாத செயல் திட்டத்துக்கு ஆதரவானவர்களை நியமித்து கடும்போக்கு இஸ்லாத்தை பள்ளிக்கூடங்களில் புகுத்தும் நடைமுறைகள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் கைகொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த யுத்திகள் பர்மிங்ஹாமில் ஏற்கனவே செயல்பட்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வகையான மாற்றங்களை கண்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது என்றும், கடுமையான இஸ்லாமிய கருத்துகளும் நிலைப்பாடுகளும் அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன என்றும், இஸ்லாம் அல்லாத மற்ற மதங்களை குறைவாக மதிக்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் போன்றவர்களின் அதிகாரமும் செல்வாக்கும் குலைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளால் மிகவும் கலக்கமடைவதாக தெரிவித்த பிரிட்டிஷ் கல்வி அமைச்சர் மைக்கேல் கவ், பயங்கரவாத ஒழிப்புத்துறையின் முன்னாள் தலைவர் பீட்டர் கிளார்க் தலைமையிலான ஆணையம் ஒன்றை அமைத்து இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க செய்திருக்கிறார். பள்ளிக்கூடங்களை விசாரிப்பதற்கு பயங்கரவாத ஒழிப்புத்துறையின் முன்னாள் தலைவரா என்ற தனியான ஒரு சர்ச்சையும் இதனால் எழுந்திருந்தது. பள்ளிக்கல்வியின் தரத்தை கண்காணிக்கும் அமைப்பான ஆப்ஸ்டெட் நடத்திய விசாரணைகளுக்கு அதன் தலைவர் சர் மைக்கேல் ஷா நேரடியாக பொறுப்பேற்றிருக்கிறார். பர்மிங்ஹாமில் இருக்கின்ற பெரிபார் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினரான கலீல் மஹமூதும் இந்த விவகாரம் சம்பந்தமாக தனக்கு கவலைகள் இருப்பதாக கூறினார். கடும்போக்குவாதம் தலைதூக்குகிறது என்ற குற்றச்சாட்டுகளை கல்வி அமைச்சு கையாளும் விதம் கவலையை தருகிறது என உள்துறை அமைச்சு குறை கூற இந்த இரு அமைச்சுகளுக்கும் இடையே விரிசல் ஏற்படுவதாகவும் தெரிந்திருந்தது. இந்நிலையில் பிரதமர் டேவிட் கேமரன் தலையிட்டு பள்ளிக்கூடங்களின் உண்மையான நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டுவர முன்னறிவிப்பெற்ற சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் கல்வித்துறை, ஆஃப்ஸ்டெட் மட்டுமல்லாது பர்மிங்ஹாம் மாநகராட்சியும் கல்வி நிதி ஒழுங்குத்துறையும் விசாரணைகளை நடத்தியிருக்கின்றன. இந்த விசாரணைகளுடைய முடிவுகளின் அடிப்படையில் இவ்விவகாரத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அமையும் என்று தெரிகிறது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
மிக பெரும் விளையாட்டு திருவிழாக்களில் ஒன்றாக பார்க்கப்படும் உலகக்கோப்பைக்கான கால்பந்து போட்டிகள் எதிர்வரும் வியாழக்கிழமை, அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி பிரேசிலில் தொடங்குகிறது. உலகெங்கும் பல கோடி மக்கள் இந்த போட்டிகளை கண்டு களிக்க உள்ளனர். இரவு பகல் என்று பார்க்காமல் இந்த போட்டிகளை காண ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். ஜூலை மாதம் 13ஆம் தேதி யார் உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் என்பது தெரிந்துவிடும். இந்த போட்டிகளில் மொத்தமாக 32 நாடுகள் பங்கு பெறுகின்றன. இவை 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் 4 நாட்டு அணிகள் இடம்பெற்றுள்ளன. நடப்பு சாம்பியன் ஸ்பெயின் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. அவர்களுடன் அந்த பிரிவில் நெதர்லாந்து, சிலி மற்றும் ஆஸ்திரேலிய நாட்டு அணிகள் உள்ளன. இங்கிலாந்து அணி டி பிரிவில் உள்ளது. அதே பிரிவில் இத்தாலி, உருகுவே, காஸ்டரிக்கா அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த பிரிவில் உள்ள உருகுவே, இத்தாலி மற்றும் இங்கிலாந்து அணிகள் ஏற்கனவே உலகக்கோப்பையை வென்றுள்ளன. 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி ஜோஹனஸ்பர்க் நகரில் 1-0 எனும் கணக்கில் நெதர்லாந்து அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. கால்பந்துக்கான உலகக்கோப்பையை அதிக அளவில் வென்றுள்ள அணி பிரேசில் நாட்டு அணியே. அவர்கள் இதுவரை 5 முறை இந்த கோப்பையை வென்றுள்ளார்கள். நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிகள் தொடர்பில் இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான சபீர் பாஷா அவர்களிடம் பேசினேன்.
இந்த வாட்டி காம்படிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். முன்னாடி மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் கேட்டர் ஆயிருக்காங்க. எல்லாரும் வந்து பெரிய லெவல்ல லீக் ஆடுறாங்க ஒரு ஒரு கிளப்லயும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே சமயத்துல போர்ச்சுகலும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்பெயின், பிரேசில் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. இப்போ ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறதுனால பிரேசிலுக்கு பிரெஷர் ஜாஸ்தி. ஒரு அதே சமயத்துல வந்து பிரேசிலோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க.
பாஷா, இப்ப என்னதான் இருந்தாலும் ஆசியாவிலிருந்து 3 அணிகள் தானே வந்து தகுதி பெற்று இருக்கு.
ஃபிஃபா பிக்ஸ் பண்ணது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 கண்ட்ரி தான் வர முடியும். 3 கண்ட்ரி டைரக்ட் குவாலிபிகேஷன், 1 கண்ட்ரி வந்து ஃபைட் பண்ணி வரணும். அந்த ஃபைட் பண்றதுல வந்து அவங்க குவாலிஃபை ஆகல. சோ 3 கண்ட்ரி தான் குவாலிஃபை இருக்காங்க. பட் இந்த 3 கண்ட்ரிஸும் நீங்க பாத்தீங்கன்னா போன வேர்ல்ட் கப்லயும் சரி, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்செட் பண்றாங்க. அங்க குவாலிஃபைங் கிரவுண்ட்ஸ்ல ஜப்பான் சரி, ஈரான் சரி, கொரியா சரி, இவங்க வந்துட்டு அந்த லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. பிளஸ் ஈரான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கு. பிளஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் த கேமும் ஈரான் கிட்ட நிறைய இருக்கு. அதே சமயத்துல ஜப்பான் பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஒரு சமயத்துல வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்தியா ஜப்பான் அடிச்சிருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜி வைஸ், அவங்க ஃபெசிலிட்டி வைஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஒன் ஆஃப் தி சூப்பர் பவர் இந்த ஃபுட்பால். சோ ஜப்பானை வந்து என்னைக்குமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஜப்பான் என்ன இருந்தாலும் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 2015ல தான் நாங்க வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணுவோம்ன்ற வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. சவுத் கொரியா கூட ரொம்ப வருஷமா வேர்ல்ட் கப் ஆடினுக்குறாங்க. அவங்களுக்கு வேர்ல்ட் கப்ல என்ன தேவைன்னு கூட அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல சவுத் கொரியால வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப யங் டீம், பிளஸ் அந்த டீம் வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து யூரோப்லயும் விளையாடி நிக்கிறாங்க. சோ சவுத் கொரியாவும் வந்து அப்செட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்ல பெரிய பெரிய டீமுக்கு வந்து இந்த 3 கண்ட்ரியும் டஃபா ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன்.
ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 அணிகள் வந்து தகுதி பெற்று இருக்கின்றன. இதுவரைக்கும் ஆப்பிரிக்காலேருந்து எந்த அணியும் உலக கோப்பையை வந்து கைப்பற்றியது கிடையாது. அந்த வாய்ப்பு இந்த முறை ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஒரு அணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குதா?
இருக்கு சார். 86 அந்த 80ஸ்ல நீங்க போனீங்கன்னா கேமரூனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. கேமரூன் ஆட்டத்தை பார்த்து மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா கேமரூனுக்கும் இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்க அந்த ரோஜர் மில்லா பீரியட்ல. சோ என்னைக்குமே ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் எடுத்துக்கோங்க, இட்டாலியன் லீக் எடுத்துக்கோங்க, ஜெர்மனி லீக் எடுத்துக்கோங்க, எல்லாத்திலயுமே வந்து ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க. அதுல பெரிய பெரிய பேர்லாம் இருக்கு. டிடியர் ட்ரோக்பான்றவர் வந்து இன்னைக்கு யூரோப்ல வந்து ஒன் ஆஃப் த டாப் பிளேயரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கலு இவங்க எல்லாம் வந்துட்டு வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பவர்ஸ் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னைக்குமே வந்து ஆப்பிரிக்கனை வந்து நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் நீங்க இப்போ வந்து யூரோப்புக்கும் ஆப்பிரிக்காவும் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஏன் யூரோப்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் எல்லா வாட்டியும் வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாங்க, ஏன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அவ்வளவு பிளேயர்ஸ் யூரோப்ல ஆடி கூட ஜெயிக்க மாட்டாங்க? என்ன அனிக்க பீல சொன்னாரு, ஃபுட்பாலருக்கு பிரெயின் முட்டியில இருக்குன்னு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க வலிமை மேல ரொம்ப டிபெண்ட் பண்றாங்க. அதே சமயத்துல யூரோப் பாத்தீங்கன்னா வலிமை கம்மியா இருந்தாலும் அவங்க அந்த டாக்டிக்ஸ் டீம் எஃபர்ட் அது மேல நிறைய ஒர்க் பண்றதுனால அந்த டீம் எஃபர்ட் அந்த டாக்டிக்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஓவர் பவர் பண்ணி வேர்ல்ட் கப்பையும் ஜெயிச்சுட்டு போறாங்க. எனக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரி வந்து அந்த வலிமையோட கொஞ்சம் டாக்டிக்கல் அப்ரோச்சும் கொண்டு வந்து டீம் எஃபர்ட் போட்டு புத்தியை யூஸ் பண்ணி ஆடுறாங்களோ அன்னைக்கு ஆப்பிரிக்காவை அடிக்கிறதுக்கு எந்த கண்ட்ரியும் இருக்காது. ஆப்பிரிக்கா டாப் டீம்ஸா உருவாகும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
விளையாட்டரங்கம் கேட்டுகள் தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.